அறம் தன்னை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 11.
அப்போ இப்ப திரும்ப ஒரு தரம் சொல்லுகிறேன். ஒரு பக்கம் இறைவன், ஒரு பக்கம் மலம், நடுவிலே ஆன்மா. ஆன்மா மலத்தின் பக்கம் போய் சேர்ந்து விட்டது. சேர்ந்து தன் இயல்பு முற்றாக கெட்டுப்போய் நிற்கிறது. முற்றாக கெடுகிற பொழுது இந்த இருட்டுக்குள்ளே அகப்பட்டு விட்டனே என்ற வெறுப்பும், வெளியிலே வர வேண்டும் என்ற விருப்பும் உண்டாகிறது. அப்போ அந்த நல்ல அந்த விருப்பு வெறுப்பு முத்துகிற பொழுது அதை விடுவிக்க கிடவனுடைய கருணை பாலிக்கிறான். ஆனால் அவன் நேரடியாக அதை செய்ய மாட்டான். அதற்கான பாதையை காட்டி அந்த பாதைக்கூடாக அதை நகர, உயிரை நகர வைத்து அதற்கு விடுதலை கொடுப்பான். விடுதலை கொடுத்து தன் பக்கம் எடுப்பான். அப்படி அவன் காட்டுகிற பாதைக்கு பெயர்தான் இந்த தத்துவங்கள் என்ற பெயர். அவ்வளோ. அந்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் இறைவன், அவனுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வரும், நமக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாரா என்றால் கடவுள்கிட்ட ஏன் நாம் போய் கும்பிட வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அது இதிலே ஒரு நூலில் சொல்கிறார், நலமிலன் நன்னார்க்கு. தன்னை அணுகாதவர்களுக்கு அவன் நல்லது செய்ய மாட்டான். நன்னினர்க்கு நல்லன், தன்னை யாராவது அணுகினால் அவர்களுக்கு நல்லவனாக இருப்பான். உமாபதி சிவாச்சாரிய திருவருப்பயனிலே ஒரு குறள், நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன். இது ரெண்டையும் சொல்லிட்டு பிறகு சொன்னார், சலமிலன் பேர் சங்கரன் என்றார். விரும்பினவர்களுக்கு உதவி செய்வான், விரும்பாதவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை என்கிறார். அடிப்படையே பிழைச்சு போச்சே. முதல் குரலே பிழை. நன்னார்க்கு நலமிலன், நன்னினருக்கு நல்லன் என்றால் என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு உள்ளவனு தான் அர்த்தம். அடுத்த வரியில் சொல்லுகிறார், சலமிலன் பெயர் சங்கரன். அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை சார், அப்படி ஒரு நிலை இருக்குமா என்று கேட்டால் நான் அதுக்கு விளக்கம் சொல்றது. அவர் அவங்க தப்பாக சொல்லுவாங்களா சார்? நாங்கள் தான் அதுக்கு விஷயம் தேடி பிடிக்கணும். இப்படி காலையில் எழும்புறீங்க, 5 மணிக்கு தூக்கத்தால் எழும்பிட்டீங்க. 5 மணிக்கு எழும்பினா பெரிய விஷயம். சில பேர் ஏர்லி மார்னிங் 9:30 தான் எழும்புகிறார்கள். அது அவர்களுக்கு ஏர்லி மார்னிங். எழும்பினோடனே அப்படியே போய் தலையை எடுத்து கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்ச பார்க்க நமக்கே பயமாக இருக்குது. இங்கே கடவாயில் ஏச்சி வளைஞ்சிருக்கும், கண்ணில் பூளை இருக்கும், மூஞ்சி காஞ்சு போயிருக்கும். இதை பார்த்தோன்னே நமக்கே அச்சம். உடனே போய் நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் குளித்து விபூதி பூசி பவுடர் பூசி எல்லாம் வந்து கண்ணாடியில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறேன் நான். 6 மணிக்கு என்ன அசிங்கமாக காட்டின கண்ணாடி 7 மணிக்கு என்ன அழகாக காட்டுது. அப்படின்றா கண்ணு 6 மணி கண்ணாடிக்கு என் மேலே வெறுப்பு, 7 மணி கண்ணாடிக்கு என் மேல் விருப்பு என்று அர்த்தமா? கண்ணாடி அப்படியே தான் இருந்தது சார். நான் அழகாக போய் நின்றால் அது அழகாக தெரிஞ்சுது. அழகில்லாமல் தெரிகிற பொழுது அழகில்லாமல் தெரிஞ்சுது. அதுபோல ஆண்டவன் நிர்மலமானவன், அவனுக்கு ஒன்றும் இல்லை. நீ அவனை விரும்பி போனால் அதிலே நீ பிரதிபலிக்கிறாய், விருப்போடு போனால் நீ அதிலே பிரதிபலிக்கிறாய். அவ்வளோ தான், அவனுக்கு விருப்பம் கிடையாது. மின்சாரம் லைட் வெளிச்சம் அங்கே எரியுது, லைட் போஸ்ட்டில் லைட் எரியுது. நீ ரொம்ப தூரத்தில் இருக்க இருட்டாக இருக்குது, கிட்டவனில் இருக்கிறவனுக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ லைட் போஸ்ட்டுக்கு ஒன்றும் கோபம்னு அர்த்தமா? நீ தூரம் இருக்கிறதால இருட்டில் நிற்கிறாய், கிட்ட வந்தால் வெளிச்சத்துக்கு வந்துடுறாய். கிட்ட இருக்கிறவனுக்கு வெளிச்சம் கொடுக்க வேணும் அதுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது, தூரம் இருக்கிறவனுக்கு இருள் கொடுக்க வேணும் என்ற அதற்கு ஒரு விருப்பமும் கிடையாது. அதுபோல தான் கடவுளும். நீயா விரும்பி வருகிற பொழுது அவன் ஒளி உன்மேல் படுகிறது, நீ தூர போகிற பொழுது ஒளி படவில்லை. கடவுள் அதை விரும்பி செய்ய மாட்டான். ஏனென்றால் கடவுளிலே பாரபட்சம் கிடையாது. அவர் கெட்ட உயிருக்கு கெட்டவன் என்றும் நல்ல உயிருக்கு நல்லவன் என்றும் என்றைக்கும் இருக்க மாட்டான். நம் இயல்பாலே ஆண்டவன் அப்படி தோற்றமளிக்கிறானே தவிர அப்படி இல்லை. இப்போ கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறார், கருணையே வடிவானவர். ஆன்மா இங்கே அகப்பட்டு, சிறையிலே அகப்பட்டு தத்தளித்து போய் நிற்கிறது. இதை விடுவிக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது. இங்கே தான் தத்துவம் பிறக்கிறது.
சித்தாந்த தத்துவம் உள்பொருள் 3 என்று சொல்கிறது. அந்த 3 பதி, பசு, பாசம். பதி 1, பசு பலவானது, பாசம் 3, அடிப்படையிலே 3. பதி முற்றறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் அறிவில் பொருள். 1 விளங்கப்படுத்தாமலே விளங்கக்கூடியது. 2 விளங்கப்படுத்தி விளங்குவது. 3 விளங்கப்படுத்தினாலும் விளங்க முடியாது. செட்டிநாட்டிலே பல ரத்தினஞ்செட்டியார் என்று ஒரு சைவ சித்தாந்தி இருந்தார், பெரிய மேதை. மேதை என்றால் எதையும் எளிமையாய் சொல்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அவர் இந்த தானாக அறியும் பொருள், அறிவிக்க அறியும் பொருள், அறிவித்தாலும் அறியக்காத பொருளை விளங்கப்படுத்துகிற பொழுது வகுப்பிலே சொல்லுவார். நான் அவரிடம் படிக்கவில்லை, அவர் புஸ்தகங்களை படித்ததாலே சொல்லுகிறேன். ஒரு வகுப்பிலே ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆசிரியருக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, அவராக புரிந்து கொள்வார். மாணவர்கள் ஆசிரியர் சொன்னால் புரிந்து கொள்வார்கள். அந்த வகுப்பிலே மேசை கதிரை இதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது அல்லவா, உட்கார்ந்து இருக்கிற சேர் மேசை, இது சொன்னாலும் அதற்கு ஒன்றும் புரியாது. இதை சொல்லிவிட்டு சொல்வார், ஆசிரியர் தான் பதி, மாணவர்கள் தான் பசு, இந்த இருக்கிற பொருள்கள் தான் பாசம் என்பார். எளிமையான விளக்கம். அறிவிக்காமலே அறிவது இறை, அறிவித்து அறிவது ஆன்மா, அறிவித்தாலும் அறிய முடியாதது இந்த பாசம். இப்போது அடிப்படை சொல்லிவிட்டேன். பதியை சாராமல் உயிர் பாசத்தை சார்ந்து பாடான நிலை எய்துகிறது. அந்த பாடான நிலையிலும் அது உயிர்பொருள் என்றபடியால் அதில் இருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பும், அகப்பட்டு விட்டேனே என்ற வெறுப்பும் வருகிறது. அந்த வெறுப்பு வருவதற்கு காரணம் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய நான் என்ற உணர்வு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசத்தை மூன்று என்று சொன்னேனே, அது கொஞ்சம் சொல்லுகிறேன். ஆணவம், கண்மம், மாயை என்று பாசம் மூன்று வகைப்படும். இந்த ஆணவத்தை மூலமலம் என்பார்கள். அதுதான் அடிப்படையிலே அதுதான் மலம். நான் என்ற உணர்விலே இருந்துதான் மற்ற எல்லா உணர்வும் பிறக்கின்றன. நான் என்ற உணர்வு இல்லாவிட்டால் வேறு பிரச்சனை இல்லை. ஆன்மாவுக்கு நான் என்று இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்குத்தான் நாங்கள் ஆணவம் என்று பெயரிட்டிருக்கிறோம். அந்த ஆணவத்தை என்றும் ஆன்மா ஆணவத்திலே இருந்து முற்றாக விடுபட முடியாது. சித்தாந்திகளுடைய கொள்கை அது. முத்தி நிலையிலே கூட ஆன்மாவுக்கு ஆணவம் இருக்கிறது, ஆனால் வறுத்த வித்து போல இருக்கும் என்பார்கள். ஒரு வித்தை நீங்கள் அவித்தாலோ வறுத்து விட்டாலோ வித்து வித்தாக இருக்கும், பிறகு முளைக்காது. முத்தி நிலையிலே ஆன்மா ஆணவத்தோடு கலந்திருந்தாலும் முளைக்காத நிலையிலே ஆணவம் ஆகிவிடும் என்று சொல்வார்கள். இது சும்மா ஒரு அடிப்படை, நீங்கள் இதெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போது மூன்று நிலையிலே உள்ளே போய் அகப்பட்டு விட்டது ஆன்மா. இப்போது ஆன்மா விடுபட வேண்டும் என்று விரும்புகிறது. விடுவிக்கிற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு இருக்கிறது. ஆனால் அவரோ பற்றில்லாதவர். அவர் என்ன செய்வார் என்றால், தான் இயங்க மாட்டார். இறைவனுடைய சன்னிதான மாத்திரையில் இவையெல்லாம் நிகழும் என்று ஒரு பிரயோகத்தை சொல்வார்கள். சன்னிதான மாத்திரை என்றால் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், இருப்பான். அவன் இருக்க இவையெல்லாம் நிகழும். இதுக்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு வகுப்பு மாணவர்கள் எல்லாம் ஒரே குழப்பணி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தன் அவனுக்கு கல்லால் எறிகிறான், இது பண்ணுகிறான். ஆசிரியர் வந்து உட்கார்ந்து விட்டார். எல்லாரும் அவரவர் பாட்டில் இருந்து விட்டார்கள். நான் பழைய கால வகுப்பை சொல்லுகிறேன். ஆசிரியர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் அவரவர் பாட்டில், இல்லை வீட்டில் நல்ல கண்டிப்பான அப்பா, எல்லாம் குழப்படி பண்ணி கொண்டிருந்த பிள்ளைகள், அப்பா வந்து உட்கார்ந்து விட்டார். பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல போய் கொண்டு போய் மேசையில் உட்கார்ந்துடும் இருந்துவிடும். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். இதுக்கு பேர் தான் சன்னிதான மாத்திரையில் நிகழ்வது. அவர் அந்த இடத்துல இருந்தால் அதெல்லாம் அந்தந்த இடத்துல தானாக நிகழும். இதற்கு சன்னிதான மாத்திரையில் நிகழ்வது என்று சொல்வார்கள். இறைவன் இருக்க அவன் சன்னிதான மாத்திரையில் இதெல்லாம் நிகழும். இதை வைத்து கொண்டுதான் என்ன செய்வார்கள், இறைவன் பேசாமல் தான் இருப்பான், அவன் தொடர்பு பட மாட்டான். தொடர்பு பட்டால் இறைவனுக்கு பற்றுள்ளதாகிய குற்றம் வந்துவிடும், ஆகவே அறைவன் பண்ண மாட்டான். அப்போ இறைவன் பேசாமல் இருக்க அவனுடைய சக்தி வேலை செய்யும். அதனால்தான் சிவம் சக்தி என்று ஒரே பொருளை ரெண்டாக பிரித்தார். சிவம் தொடக்கூடாது. தொடக்கூடாது என்றால் எந்த உயிரோடும் அது போய் நேராக முட்டாது, ஆனால் சக்தி தொடக்கூறும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமாக நம் பெரியவர்கள் வகுத்த வகுப்பு. இது ஒரு 10 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை தான் நான் இப்போது சொல்லுகிறேன். அப்போ எவ்வளவு டூப்பு விட்டு சொல்வேன்னு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட பொய் கலந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு முதல் நிலையிலே அப்படி தான் படிக்க வேண்டும். நான் அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, இந்த தூள அருந்ததி நியாயம்,
அப்படித்தான் சில பொய்களை உண்மை போல சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போது உயிரோடு இறைவன் பேசாமல் இருப்பான், அவனுடைய சக்தி செயல்படும். அதனால்தான் சிவம் சக்தி என்று ரெண்டாக்கினார்கள். ஒரு சுடரை ஏற்றி விட்டீர்களே ஆனால் அதிலே ஒளியும் உண்டு வெம்மையும் உண்டு. ஒளியையும் வெம்மையையும் பிரிக்க முடியுமா? ஆனால் பிரித்து வைத்து கொண்டு தியரி சொல்லுகிறார்கள். ஒளி வெம்மை என்று ரெண்டு உண்டு அல்லவா ஒரு ஒரு சுடருக்கு? அது ரெண்டு பொருளா இல்லையா? ஒளி வேறு வெம்மை வேறு, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒளியும் வெம்மையும் வேறு வேறா என்று கேட்டால் அது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுபோல சிவம் சக்தி என்கின்ற இரண்டு கலந்ததுதான் இறை. ஆனால் செயற்பாட்டுக்கு, இந்த உயிர்களினுடைய செயல்பாட்டுக்கு அவை துணை புரிவது பற்றி அதை ரெண்டாக பிரிக்கிறார்கள். சிவம் தொடக்குறாமல் நிற்கும், பேசாமல் இருக்கும், அவன் சன்னிதான மாத்திரையிலே சக்தி இயங்க தொடங்கும். இப்போ நோக்கம் என்ன? மலவயப்பட்ட ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுத்து, பாவம் அது கஷ்டப்படுகிறது, அப்போ அதை எடுத்து அதனுடைய சொந்தக்காரர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அதற்கு இறைவன் என்ன செய்வான்? இந்த ரெண்டாவது மலத்தை பயன்படுத்துவான். ரெண்டாவது மலம் என்பது எதுவென்றால் மாயை. இதுதான் பெரிய விஷயம். நாம் எல்லாரும் இருக்கிறது மாயைக்குள்ளே இருக்கிறோம். இறைவனுக்கு ஐந்தொழில் என்று சொல்கிறோமே, நான் திரும்ப திரும்ப சில நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்னால் தப்பில்லை, அது உங்களுக்கு என்ன அளப்பதியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் என்பது என்ன? சில பேர் படைத்தல், காத்தல், அழித்தலைத்தான் மறைத்தல் என்று பொருள் பண்ணிக்கொள்கிறார். ஐந்தொழில் என்று சொல்கிறோமே, சேருமான் நடேசர் நடேசர் ரூபமாக ஐந்தொழில் பண்ணுகிறார் என்று சொல்கிறோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றுகிற அங்கியிலே சங்காரம், ஊற்றமாம் ஊன்று மலர்பதத்தில் உற்ற துரோதம், நான்ற மலர்பதத்தே நாடு என்று சித்தாந்தத்திலே ஒரு பாட்டு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேலை, சிவபெருமானுடைய நடனம் புரிகிற வேலையில். இந்த மறைத்தல் என்றால் அது அழித்தல் அல்ல. மறைத்தல் என்பது பொய்யை உண்மையாக நம்ப வைத்தல். பாண்டவன் அதையும் பண்ணி கொண்டிருக்கிறான். பொய்யை, அவனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி தான், பொய்யை உண்மையாக நம்ப வைத்தால்தான் நாங்கள் பொய்யிலே கிடந்து உழன்று இன்ப துன்ப அடிபட்டு அனுபவப்பட்டு பக்குவப்படுவோம். அதற்காக முதலிலே பொய் மெய்யென்று நாங்கள் நம்ப வேண்டும். கடவுள் செய்கிறார் இதை. இங்கே பாருங்க, ஆச்சரியமான விஷயம். இது என்னுடைய அம்மா, இது என் தந்தையார், என் தாயார், என் தமையனார், இதெல்லாம் உண்மையா? நீ பிறந்த தேதி என்ன? 24/10/1957. இது தந்தையார் என்றாயே, அதுக்கு முதல் தந்தை யார்? நான் சொல்கிறது புரிகிறதுங்களா? ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே தான் தந்தையார் தாயார். தமிழ் ரொம்ப அழகான மொழி, அதனாலே அதெல்லாம் கேள்வியாக்கியும் வச்சிருக்கு. தந்தையார் என்று சொல்லுகிற பொழுதே தந்தை யார், தாய் யார், ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே இவையிலெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நீ உன்னுடைய சொந்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, அப்பாவை யாரும் சொல்லிட்டா கோபம் வருகிறது, அம்மாவை யாரும் சொல்லிவிட்டால் கோபம் வருகிறது, இதெல்லாம் தெரிகிறது அல்லவா? பொய்யா, பொய்யை மெய்யென்று நம்பினால்தான் இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் வரும். அதற்காண்டி அதற்காக கடவுள் என்ன செய்கிறான்? பொய்யை மெய்யாக நம்பும்படி வைத்திருக்கிறான். உங்களுக்கு அந்த நாரதர் கதை சொன்னேன் அல்லவா? சொன்னேனா? மாயை என்றால் என்ன என்று நாரதர் திருமாலை கேட்டாராம். அவருக்கு ஒரு மாயையின் மாயையென்றே எல்லாரும் சொல்லுகிறார்களே சுவாமி, இந்த மாயை என்றால் என்ன எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் விளங்கப்படுத்து. ஒரு நந்தவனத்திலே ஒரு குளத்தறியிலே நின்றார்கள் திருமாலும் நாரதரும். நாரதர் நன்றாக படித்தவர். அவர் கேட்டார், சுவாமி எனக்கு இந்த மாயை, தத்துவக்காரர்லாம் ஏதோ மாயை மாயை என்று சொல்கிறார்கள், எனக்கு அது புரியவில்லை, மாயை என்றால் என்ன எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த வேணும் என்று கேட்டாராம். இப்போ திருமால் சொன்னாரன், அதெல்லாம் உனக்கு வேணாம், பணி சும்மா இரு, நிம்மதியாக இருப்பேன். திருக்குறள் வகுப்பு என்ற பேரில் மாயை படிப்பிச்சா தான் ஆபத்து. அவர் சொன்னார், இல்லை எனக்கு அது ஆசை வந்துட்டது, நீங்கள் விளங்கப்படுத்தி தான் ஆக வேணும், ரொம்ப அவசியமாக, கட்டாயம் நீங்கள் சொல்லியே ஆக வேணும். சரி, அப்படியானால் நான் உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் மாயை பற்றி, இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வாண்டார். நாரதர் உடனே வினையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் குளித்து ஒரு முக்கு முக்கினார். அடுத்த தரம் போனார். மூன்றாம் தரம் போய் எழும்புகிற பொழுது ஒரு அழகான பெண்ணாய் எழும்பினார். சுவாமியை காணவில்லை. ரொம்ப அழகான பெண்ணாக தண்ணியில் மூழ்கி எழும்புகிறார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டு அரசன் வேட்டையாட வந்தவன் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்தான். இப்படி தான் வருவான் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அந்த செட்டப் அப்படி தானே பாருங்க, எங்கேயாவது ஒருத்தன் இந்த பக்கமாக வருவான், சார் இடிபட்ட உடனே பார்க்குற பொழுது தான் இந்த காதல் பிறக்கும். அப்படி பிறந்துட்டு இவன் வந்து பார்த்தான், அப்போ தான் இந்த பெண் மூன்றாம் தரம் எழும்புகிறாள். இவன் மயங்கி போனான் இவள்ல, இவளும் நிமிந்து பார்த்தாள், ஒரு அழகான ஆடவன், அவளும் மயங்கி போனான். நாணப்பட்டால் இவன் வந்து கேட்டான், நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்றான். உடனே அந்த பெண் சம்மதித்தாள். ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். நாட்டுக்கு போய் குழந்தை குட்டிகள் எல்லாம் பிறந்தது, பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தார்கள். ரொம்ப காலம் போய்விட்டது. ஒரு நாள் இந்த அரசன் வேட்டையாட புறப்பட்டான். அப்போ இந்த அரசி, நானும் பெறப்போகிறேன் என்றால் பிள்ளைகளையும் கூட்டி போகலாம் என்று எல்லாருமாக காட்டுக்கு போனார்கள். காட்டுக்கு போனால் அந்த குளம் இருந்த இடம் வந்தது. அந்த குளத்தடிக்கு வந்த உடனே இந்த அம்மா கேட்டுச்சு, இந்த மகாராணி கேட்டால், நான் ஒரு தடவை இந்த குளத்தில் குளிக்கணும் போல் இருக்குது, குளிக்கட்டுமா என்று கேட்டால், ராசா உடனே உத்தரவு போட்டார், எல்லாம் அவருக்கு மறைப்பெல்லாம் போட்டார்கள். இந்த மகாராணி இந்த குளத்தில் இறங்கி ஒரு மூழ்கு மூழ்கினால், ரெண்டாவது மூழ்கு மூழ்கி, மூன்றாவது மூழ்கு மூழ்கி எழும்பினால் ஒன்றையும் காணவில்லை. திருமால் சிரித்து கொண்டு நிற்கிறார். பக்கத்தில் வீணு, நாரதருக்கு தன்னை நாரதன்றே ஒத்துக்கொள்ள முடியல. விழுந்து கிடந்து அழுகிறார், ஐயோ என் புருஷனை காண இல்லையே, என் பிள்ளைகளை காண இல்லையே என்று அழுகிறார். அப்போ தான் திருமால் தட்டினார், எழும்புப்பா என்றார். என்ன என்று நாரதர், நாரதர் கதறி கதறி அழுகிறார், என் பிள்ளைகளை காணவில்லையே. மாயை என்றால் என்ன என்று கேட்டாயே, இதுதான்டா மாயை என்றார். இது நாரதர் புராணத்தில் வருகிற ஒரு கதை, மாயை விளக்கம் பண்ணுகிற பொழுது. இப்போது ஆணவம், நான் என்ற உணர்வு ஆணவம், நான் துன்பப்படுகிறேன், மலத்துக்குள்ளே அம்பிட்டு துன்பப்படுகிறேன் என்பது ஆணவத்தினுடைய அடிப்படை. நான் இன்பப்படுகிறேன் என்பது வெளியிலே வந்து இன்பப்பட வேண்டும் என்பது அந்த ஆணவத்திலே விளைகிறது. அந்த இன்ப துன்ப விளைவுகளுக்கு கண்மம் என்று பெயர். மூன்று மலம் சொல்கிறேன். நான் என்று நினைப்பது ஆணவம். நான் இன்பப்படுகிறேன் அல்லது நான் துன்பப்படுகிறேன், எனக்கு நல்வினை தீவினை என்று நினைப்பது கண்மம். இந்த கண்மம் வந்துவிட்டாலே அதற்கு செயல் வேண்டும். இது ரொம்ப சயின்ஸோடு ஒத்துப்போகிற இடம். சயின்ஸ் ஒத்துப்போகிற இடம். இப்போ சொல்லுகிறார்களே, ஒரு தாக்கம் இருந்தால் அந்த தாக்கத்துக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. இந்த இந்த ஒரு அடிப்படை தத்துவம் சொல்லுகிறார்களே, இது அப்போவே சொல்லிவிட்டார். கண்ம கோட்பாடு அதுதான். நீ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய அனுபவத்தை நீ பெற்றுத்தான் ஆக வேண்டும், தப்ப முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் போனாலும் கூட இதை தெரிஞ்சிருக்கிறது நல்லது. எந்த செயலை செய்தாலும், செயல் என்கிற பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், செயல் என்றால் என்ன என்றால் மூன்று விதமாக நாங்கள் செயல் செய்கிறோம். ஒன்று நினைப்பதனாலே செயல், அது மனச்செயல். அடுத்தது பேசுவதனாலே செயல். அடுத்தது உடம்பை அசைச்சு செய்வது செயல். இது மூன்றுமே செயல் தான். அதுதான் திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள். மூன்று கரணமும் சுத்தமாக இருக்க வேண்டும். மனதாலே நினைக்கிற நினைப்பு, வாயாலே பேசுகிற பேச்சு, உடம்பாலே செய்கிற செயல், இது மூன்றும் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த மூன்றுக்கும் செயல் என்றுதான் பெயர். இவன் இதில் போகிறான், காரில் போகிறான், இப்படியே போய் அடிபட மாட்டானா, ரொம்ப நல்லபடி அப்படின்னு நினைப்பார்கள். அப்படி நினைச்சால் அந்த நினைப்பு செயல், அந்த நினைப்பு உன்னை நினைப்பாக தாக்கும், மறந்து போகாதீர்கள். அதுபோல ஒருத்தன் போகிறான், ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா போடா, இப்போ அவனுக்கு நோகுதா இல்லையா, நோகுது தானே, அப்போ செயல் தானே நோக பண்ணுறது. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு பிறவியில் இதே மாதிரி உன்னை திட்டுவான், மறந்து போகாதீர்கள். அதுபோல யாராவது ஒருவனுக்கு அடிக்கிறாய், அவனுக்கு வலிக்கிறது, இந்த அடி உன் முதுகிலே கட்டாயம் விழும், இதெல்லாம் கணக்கு பார்க்கிறாள் பெரியாள், தப்ப முடியாது. இது தெரியாமல் தான் இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். துன்பம் வருகிற பொழுது மனம் துடிக்கிறது, இது நடக்கக்கூடாதே என்று துடிக்கிறோம். இன்பம் வருகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்பத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் செய்கிறோம். ஒன்றை மறந்து போகாதீர்கள், ஒருவருக்கு நீங்கள் இன்பம் செய்தால் என்ன, துன்பம் செய்தால் என்ன, ரெண்டும் ஏதோ ஒரு பிறவியிலே உங்களை வந்து தாக்கவே செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு தாக்கினீர்களோ அந்த அளவுக்கு தாக்கும், தப்ப முடியாது. ஆகவே பாவம் செய்கிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், இப்போ ஒருத்தனை வருத்துகிறேனே, இந்த வருத்தம் எனக்கு வரும். வார்த்தையாலே திட்டினால் வார்த்தையாலே வரும், செயலாலே செய்தால் செயலாலே வரும். அப்போ நினைப்பாலே செய்வது, எனக்கு இது ரொம்ப நாள் கேள்வியாக இருந்தது. நினைப்பும் செயல்தானே. எனக்கு ஒரு பழக்கம் இல்லை, நான் சொன்னதை சொல்கிறேனோ தெரியவில்லை சொல்கிறேனோ தெரியவில்லை, எனக்கு ஒரு பழக்கம், எனக்கு ஒரு பழக்கம் இல்லை, என்னிடம் ஒரு இயல்பு இருந்தது. படுக்கையில் போய் படுத்தால் விடியும் மட்டும் கனவு காணுவேன். அது ஆச்சரியமான கனவு. இடையில் எழும்பிட்டு படுத்தா அந்த கனவு தொடரும். நான் பொய்யா சொல்கிறதா நினைக்காதீங்க, உண்மையிலே தொடர்ந்து கனா. அது பற்றி விவரம் பின்னாலே இருக்கிறது, அது இதில் திருக்குறளில் வருமா தெரியல, வந்தால் சொல்கிறேன். வா, அது அவத்தைகள் என்று தத்துவம் சொல்லுகிறது. மனிதனுக்கு 5 அவத்தைகள் இருக்கின்றன. விஞ்ஞானம் இன்றைக்கு 3 அவத்தை வரையும் தான் போயிருக்கிறது. நம்முடைய ஆத்மீகம் 5 அவத்தையை சொல்லுகிறார்கள். அப்போது அதில் கனவு ஒரு அவத்தை. அவத்தைன்றது அவஸ்தை, அதாவது ஒரு அனுபவம். அப்போ எனக்கு தொடர்ச்சியாக கனவு வரும், கனவிலே களைத்து போய்விடுவேன். கனவென்றால் களைத்து போய்விடுவேன். அப்போ தான் நான் இந்த சித்தாந்தம் படிக்கிற காலம். ஒரு நாள் என்ன ஆசிரியரிடம் இதை போய் கேட்கணும், இது என்ன இந்த கனவு இப்படியே வருதே, போய் கேட்கலாம் என்று நினச்சி போகிறேன். அன்றைக்குத்தான் இந்த சொப்பன அவத்தை பற்றி எனக்கு அவர் பாடம் சொன்னார். இதுதான் பாருங்கள், நினைக்கிறத உறுதியாக இருந்தால் அதுக்கு விளக்கம் எங்கேயோ இருந்து வரும். இன்னார் தான் சொல்ல வேணுன்ற அவசியமே இல்லை. அப்போ தான் எனக்கு அவர் சொன்னார், நாங்கள் ஒருவருக்கு அடித்தால் அந்த அடி என் மேலே எப்போவோ விழும், ஒருத்தரை திட்டினால் அந்த திட்டு எனக்கு எப்போவோ விழும், ஒருவரை பற்றி கெட்டதாக நினைக்கிறேன் நல்லதாக நினைக்கிறேன். 24 மணி நேரம் நாங்கள் உடம்பால் செய்கிற செயலை விட, வாக்காலை செய்கிற விடையை விட, மனதாலே செய்கிற செயல் தானே எப்போவும் செய்து கொண்டிருக்கிறோம். நம் மனம் ஒரு நிமிஷம் ஓயிறது இல்லையே. அப்போது இந்த மனதாலே செய்கிற செயல்கள் எப்படி விளையும் என்றால் என்னிலே கனவாக விளையும் என்று அன்றைக்கு ஆசிரியர் படிப்பித்தான். ஒருவனுக்கு துன்பம் செய்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னு வைங்க, அடுத்தவர்களை உங்களுக்கு துன்பமாக கனவுகள் வரும். ஆகவே கனவு வருகிற பொழுது ஒரு சந்தோஷப்பட்டு கொள்ளலாம், என்னவென்றால் நம் வினை கழிகிறது கனவிலே. கனவிலே வினைகள் கழியும். நான் மனதாலே செய்த வினைகள் எல்லாம் கனவிலே கழிஞ்சு போய்விடும். அதுதான் மனதை வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இப்போ எனக்கு இப்போ புரிஞ்சுது, நான் மனதால் நிறைய செய்திருக்கிறேன் போல இருக்குது, அதுதான் தொடர் கனவாக வருகிறது என்று நினைத்து கொண்டேன். அப்போ இந்த வினைகள் நம்மை உண்டாக்கி, நாம் செய்கிற வினைகள், ஒரு சின்ன அசைவு, இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கை அசைவு வந்தால் அது புத்தியில் பதிவாயிருது. பெரிய விஷயம் பாருங்கள், என்னுடைய ஒவ்வொரு அசைவும், என்னுடைய மனம் செய்கிற செயல், என்னுடைய வாக்கு செய்கிற செயல், என்னுடைய உடம்பு செய்கிற செயல், அத்தனையும் என் புத்தியில் பதிவாகி என்னை தொடர்ந்து வந்து அடுத்த பிறவியில் என்னை தாக்காமல் விடாது. இதில் ஒரு ஒரு ஆச்சரியம், இந்த கண்மம் என்று சொன்னேனே, இந்த வினை எப்போ ஒருவனை தாக்கும்? அப்போ நான் இப்போ ஒருத்தருக்கு அடிக்கிறேன், உடனே எனக்கு அடி விழுந்துருமா என்றால் அது வேற பெரிய ரகசியம் வச்சான். அது எப்போ விழுமென்று உனக்கு சொல்ல முடியாது. சில நேரத்தில் உடனேயும் விழலாம். நான் ஒருவருக்கு அடிக்க, அவர் எனக்கு திருப்பி அடிக்கிறாரா, அப்போ அந்த கண்மம் முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படி அடித்தா சந்தோஷப்பட வேணும். அடித்தேன், அடி விழுந்தது, விஷயம் முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிஞ்சது, ஒரு வினை பற்றி சமநிலைப்பட்டு விட்டது ஒரு வினை என்று. ஆனால் நாங்கள் அடித்த உடனே கோவப்படுறோம், கோவப்பட்டால் அடுத்த வினை ஆரம்பித்து விடுகிறது. இந்த வினை கொள்கை, கண்ம கொள்கை இருக்கிறதே அது ஒரு பெரிய ரகசியம். நீ ஒரு அனுபவம், இப்போ இந்த பிறவியிலே உங்களுக்கு ஒருவர் ஒரு துன்பம் செய்கிறார் என்று வையுங்கள், அது மனதாலேயோ வாக்காலேயோ உடலாலேயோ செய்தால் அது எப்படி எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எப்போ நான் செய்திருக்கிறேன், எனக்கு இப்போ விழுகிறது, சமப்பட்டு விட்டது என்று நினைத்து விட்டுவிட வேண்டும். ரொம்ப கடினம், ஏனென்றால் மாயையிலே மூழ்கி இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன, ஒரு அடி விழுந்த உடனே இவனுக்கு என்ன செய்யலாம், அல்லது இவனுக்கு திருப்பி எப்போ அடிக்கலாம் என்று நினைக்கிறேனா, புது கண்மம் தொடங்கி விடுகிறேன், புது கண்மம் தொடங்கி விடுகிறேன். அப்போ இந்த கண்மம் இருக்கும் வரைக்கும் பிறவி இருக்கத்தான் போகிறது. இது வேற கொடுமை, கண்மம் இருக்கு மட்டும் பிறவி. அப்போ இந்த கண்மம் எப்போ உண்டாகிச்சுதோ அந்த அனுபவம் பெறுவதற்காக அது பிறவிக்கு போக வேண்டும். அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான், இதுக்கு அதை கொடுப்போம், அதில் ஒரு பக்குவம் வரட்டும் என்று நினைத்து கொண்டு மாயையை எடுக்கிறான். நான் எடுக்கிறான்டா, ஏதோ கையில் இப்படி பணியில் எடுக்கிறான் மாதிரி நினைக்கப்படாது. மாயை உள்பொருள், அது புதுசாக உண்டாக்கின பொருள் இல்லை, இருக்குது, ஏற்கனவே இருக்குது. மாயையை எடுத்து தத்துவங்களை உருவாக்க தலைப்படுகிறான். இப்போ நான் சொல்கிற சொல்ல ஒவ்வொன்றும் பிழை, ஆனால் விளக்கத்துக்காக அப்படி சொல்லுகிறேன். உருவாக்க தயல்படுகிற பொழுது கடவுள் என்ன செய்கிறார், அவர் தானே நம்ம உயிரை, கல் போல இருக்கிற உயிரை கொண்டு வந்து புறவிக்குள்ளே போட்டு அதுக்கு அனுபவம் உண்டாக்க வேண்டும். அப்போ அதுக்கு எல்லாம் அதை தயார் பண்ண வேணும். அறிவே இல்லாத பிள்ளைய நர்சரியில் கொண்டு போய் சேர்த்து படிப்பித்து பாடம் செய்து அது நல்லா பார்சல் நல்லா படிக்க வச்சு சித்தி அடைய பண்ணுகிறோம் இல்லவா, அது இங்கே அங்கே முத்தி அடைய பண்ணுவார், அவ்வளோதான் வித்தியாசம். கொண்டு வந்து இங்கே சேர்க்கிற மாதிரி எல்லா தயார் நிலையும் பண்ணுவார். அப்போது மாயை என்ற அந்த அமைப்புக்குள்ளே இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர் இயங்க வேண்டும், கண்ம அனுபவம் பெறுவதற்காக இயங்க வேண்டும் என்பதற்காக தத்துவங்களை உருவாக்கப் போகிறான். ஸோ ஒன்று சொல்ல ஆரம்பித்து விட்டுட்டேன். இந்த ஒரு அடி விழுந்தோடனே அடிக்கு பதில் அடி விழுதுன்னு அது உடனேயும் விழலாம், 2 மாதம் கழிச்சும் விழலாம், 1 வருஷம் கழிச்சும் விழலாம், அடுத்த பிறவியிலும் விழலாம், அல்லது இன்னும் 10 பிறவி கழிச்சும் விழலாம். கர்ம அனுபவம் என்பது எப்போ விளையும் என்று தெரியாது. ஏன் அப்படி உடனே விழுந்தா என்ன எல்லாம் அப்பப்போ விழுகிற மாதிரி விழுக வேண்டியதானே என்றால், கண்மத்துக்கும் பக்குவ காலம் உண்டு. ஒரு கண்மம் பக்குவப்பட்டால்தான் அது ஆன்மாவை வந்து சேர்ந்து அனுபவமாக மாறும் என்றார்கள். அப்போ எந்த கண்மத்துக்கு எவ்வளவு காலம் பக்குவப்பட்ட காலம்னா அது உனக்கு புரியாதரா, அதுவா பக்குவப்பட்டு வரும், நீ ஒன்றும் பயப்படாதே. அதுக்கு அவர்கள் உதாரணம் சொல்வார்கள், கொஞ்சம் பயர் எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டீர்கள், பயிர் ஒரு விதையல்லவா மண்ணுக்குள்ளே போட்டீர்கள், தேங்காய் அதுவும் ஒரு விதையல்லவா மண்ணுக்குள்ளே போட்டீர்கள், பயிர் எப்படி முளைக்கும், அடுத்த நாளே முளைச்சு மேலே வந்துடும். தேங்காய் எப்போ முளைக்கும், 2 மாதம் கழித்து தான் முளை வரும். அப்போ ஏன் பயிர் உடனே முளைச்சது, இது ஏன் அப்படி முளைச்சதுன்றா, இதுக்கு அதுதான் பக்குவ காலம், இதுக்கு அதுதான் பக்குவ காலம். அதுபோல் நீங்கள் செய்கிற வினைகள் அதனுடைய பக்குவ காலத்திலே முளைக்கும், எப்போ முளைக்கும்னு கேட்கப்படாது. ஆகவே செய்கிற பொழுதே தெரிஞ்சு கொள்ள வேணும், அடுத்த புறவிலையும் விழலாம், அடுத்த புறவிலையும் விழலாம். சில பேர் கேட்குறது, இப்போ புறவியில் செய்கிற பாவத்தை இப்போ எல்லவா கடவுள் தர வேணும், ஏன் அடுத்த புறவியில் தர்றார். அடுத்த புறவி என்பது உன் உடல் மாற்றமே தவிர அந்த அதே உயிர் தான் அந்த அனுபவத்தை பெறுகிறது. கடவுள் ஓர வஞ்சனை என இந்த புறவியில் செய்தது இப்போவே தான் நமக்கு ஒரு திருப்தியே என்றால், இந்த புறவியில் செய்தது எது, அந்த உயிர் அல்லவா, அந்த உயிருக்கு தான் அடுத்த புறவிலே தண்டனை. இன்னும் சில நேரத்தில் அடுத்த புறவிலே வர்ற பொழுது தான் அது இன்னும் பக்குவப்படும். இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் நாங்கள் உடனே என்ன செய்கிறோம், ஒன்று மற்றவனை திட்டுகிறோம், இல்லாட்டி கடவுளை திட்டுகிறோம். ஒன்றும் திட்டாதே, நீ செய்தது உன்னிடம் வந்திருக்கிறது, அவ்வளோந்தான். இந்த பூமராங்கன்ற ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்கிறார்களே, நீ எரிஞ்சா திருப்பி உன்னையே வந்து தாக்கும், எதிராளியை தாக்க தவறினாள். அந்த மாதிரி நீ செய்கிற வினைகள் உன்னிடம் உன் கையில் கடவுள் கொண்டு வந்து பார்சல் போடுற மாதிரி போட்டுருவார். அப்போ நீ கவலைப்படாதே, உனக்கு நல்ல பார்சல் உன் கையில் விழ வேணுமா இருந்தால் முடிஞ்சளவு நல்லதை செய்து கொண்டிரு. கெட்டது வரக்கூடாது என்றால் இன்னொருவருக்கு நாம் கெட்டது செய்யக்கூடாது. அப்போது இந்த வினை அனுபவங்கள் முதல் அப்போ இந்த வினை அனுபவம் எப்போ முதல் ஏற்பட்டதா என்று கேட்டபொழுது தான் நான் மூலகன்மம் என்று சொன்னேன். இந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு விடுபட வேணும் என்ற ஆசை விருப்பு, அம்பிட்டு போனேன் என்று வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்பு என்பது இருக்கிறதே ஆன்மாவுக்கு முதல் அனுபவமாக தோன்றியது, முதல் கண்மமாக நினைப்பு தான் முதல் கண்மம். இப்போ அது முதிர்ந்து 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 ஒவ்வொரு எல்லா ஆன்மாவுக்கும் சமமாக தோன்றாது. ஒரு ஆன்மாவுக்கு முன்னுக்கு தோன்றும், ஒரு ஆன்மாவுக்கு பின்னுக்கு தோன்றும், வித்தியாசமாக தோன்றும். இப்போ ஆன்மாவுக்கு இந்த கண்ம அனுபவத்தை கொடுக்க வேண்டும். கடவுள் மாயையை கையில் எடுப்பார். எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய வேணும், 3. 1, ஆன்மாவை தயார் பண்ண வேணும். அனுபவங்களை பெறுவதற்கு ஆன்மாவை தயார் பண்ண வேண்டும். ஆன்மா தானாக தயார் பண்ணுமா இருந்தால் இவர் என்னத்துக்கு, அது ஏழாமத்தானே அகப்பட்டு போய் அங்கே நிற்குது. அப்போ அதை தயார் பண்ணுறதுக்கு இவர் தயாராக வேணும், அதை புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது மாணவர்களுக்கு படிப்பிக்கிறதா இருந்தால் வாத்தியார் கொஞ்சம் படிக்க வேணும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா, ஆசிரியர் கொஞ்சம் படிச்சுட்டு ஆசிரியர் வகுப்புக்கு, இப்போ மாணவர்களை தயார் பண்ணுறதுன்னா மாணவர்கள் எங்கே வர வேணும், வகுப்புக்கு வர வேணும். ஆசிரியர் எங்கே வர வேணும், அவரும் வகுப்புக்கு வர வேணும். அவர் வகுப்புக்கு வராமல் ஆசிரியரை பாடம் சொல்ல முடியுமா? அப்போது இப்போ மாயைக்குள்ளே உயிரை அனுப்பி பாடம் சொல்ல போகிறார். அப்போ கடவுளும் மாயைக்குள்ளே வந்தாக வேண்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தான் அவர் அந்த வேலையில் பார்க்கலாம். அப்போ கடவுள் என்ன செய்வார், மாயைக்குள்ளே அவர் கொஞ்சம் இறங்குவார். நான் திரும்ப 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 சொல்லுகிறேன், நான் பொய்யை மெய் போல சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மெய்யெல்லாம் விளங்குறதுன்றால் அதுக்கு பல வருஷம் படிக்க வேண்டும், அடிப்படை விளங்குறது. அப்போது மாயைக்குள்ளே ஆன்மா அகப்பட்டு கிடக்கிறது, கண்ம அனுபவம் ஏற்பட்டு விட்டது. அப்போ மாயைக்குள்ளே போக வேண்டும். மாயைக்குள்ளே போகிற தகுதியோடு ஆன்மா இல்லை, அதை தகுதிப்படுத்த வேண்டும். மாயைக்குள்ளே தகுதிப்படுத்த வேண்டுமானால் அவரும் மாயைக்குள்ளே வந்தாக வேண்டும். அப்போ மாயைக்குள்ளே அவர் வந்திருந்து கொண்டு ஆன்மாவை மாயைக்குள்ளே ஒரு இயங்கு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பிறகு அதை இயக்குவதற்கான மாற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். 3 வேலை இருக்கிறது, அவர் இறங்குவது, ஆன்மாவை தயார்படுத்துவது, ஆன்மாவை இயங்கச் செய்வது. இருக்கிற மாயை ஒன்றுதான். அப்போ என்ன செய்வார்ன்றா உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டில் டிகாஷன் கோப்பி போடுவீங்க, காப்பி போடுவீங்களே, நாங்கள் கோப்பின்னுவோம், காப்பி போடுவீங்களே. இந்த வீட்டில் பழைய இப்போ எல்லாம் இதாக வந்துருச்சு, பழைய காலத்தில் டிகாஷன் போடுற பொழுது இந்த முதல் வடிகட்டின காப்பி வருமே, அதில் வீட்டு அம்மா அப்பா பிள்ளைகள் இதெல்லாம் போட்டுக்குவாங்க. அதுக்கடுத்த டிகாஷன் காப்பி கொஞ்சம் லைட்டாக வந்ததுன்னா வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு அதில் தான் காப்பி. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக வந்தால் வேலைக்காரிக்கு அதில் தான் காப்பி. நான் அப்படி தானே கொடுக்குறீங்க, மூணு இது கொடுக்குறீங்களே, காப்பியில் வித்தியாசம் உண்டா? டிகாஷனில் தான் வித்தியாசம். மூணு பேருக்கும் காப்பி தான் கொடுக்குறோம். இது பெஸ்ட் இவருக்கு, அடுத்தது இவருக்கு, அடுத்ததுக்கு இவருக்குன்ட்டு பிரிச்சுக்கிறீங்களே இல்லைவா? அதுதான் பாருங்கள், இந்த உதாரணத்தை கண்டுபிடிச்சவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், அது இல்லாட்டி இது எப்படி விளங்க போகுது? மாயை ஒன்று தான். இறைவன் என்ன செய்வான், அந்த மாயையை மூன்றாக பிரிக்கிறான். அதில் நல்ல பகுதி ஒன்று இருக்கும், அதுக்கு சுத்த மாயை என்று பெயர். சுத்த மாயை என்று ஒரு பகுதி, அதற்கு ஒரு பகுதி இருக்கிறது. நீங்கள் அங்கே ஒன்றும் பார்க்க வேண்டாம், இப்போதைக்கு ஒன்றும் புரியாது. சுத்த மாயை என்று ஒன்று பெயர், அடுத்தது அசுத்த மாயை என்று ரெண்டாவது பெயர், மூன்றாவது பிரகிருதி மாயை என்று மூன்றாவது. இந்த சுத்த மாயை ஃபர்ஸ்ட் டிகாஷன், அசுத்த மாயை செகண்ட் டிகாஷன், பிரகிருதி மாயை மூன்றாவது டிகாஷன். மூன்றையும் அப்படி பிரித்து கொள்வார் கடவுள். சுத்த மாயையிலே தன்னுடைய இயக்கத்தை இறைவன் செய்வான், அதை புரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய இயக்கத்தை, ஏன்னா அவர் இறங்கி வந்தால் தானே மற்றதெல்லாம் பண்ணலாம், அவர் இறங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வார், இந்த சுத்த மாயை பிரிந்து, அதுக்கு அவர்கள் உதாரணம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், குன்றுமணி இருக்கிறதே, குன்றுமணின்னு ஒரு விதை இருக்குது தெரியுமா, அந்த தங்கம் அழப்பார்கள். அந்த குன்றுமணியை பார்த்தீர்களா, ஒரு பக்கம் சிவப்பாக இருக்கும், ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும். கருப்பாக சிவப்பாக இருக்கிறதுக்காக அது ரெண்டு குன்றுமணியா? குன்றுமணியினுடைய ஒரு பகுதி கருப்பு, ஒரு பகுதி சிவப்பு. அதுபோல மாயையினுடைய ஒரு பகுதி சுத்தம், ஒரு பகுதி அசுத்தம். இந்த சுத்த மாயையிலே இறைவன் தான் இயங்குவதற்கு தயார் பண்ணுவான். அது பெரிய வேலை பெற, அது அதுதான் இறைவனுடைய பெரு. இறைவன் அப்படி வந்து இயங்க வேணுமென்றால் அவனுக்கு ஒரு கட்டாயமும் இல்லை. அதனால்தான் அவனுடைய கருணையை பெருங்கருணை என்பது. நாங்கள் நமக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வேலை செய்வோமா? நமக்கு தேவையில்லாத வேலை ஏதாவது செய்வோமா? ஏதாவது செய்தால் நமக்கு பின்னணியில் ஏதோ தேவை இருக்கு என்று அர்த்தம். கடவுள் ஒரு தேவையும் இல்லாமல் உயிர்களுக்கு இறங்கி இறங்குகிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இறங்கி இறங்குகிறான். அவனுக்கு ஒரு இறங்க வேணும், அவன் நல்ல இடத்துல நல்லா இருக்கிறான், சத் சித் ஆனந்தம். அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆனாலும் இந்த பக்கம் இதுகள் வாடுதுகளே, இதுகளுக்கு கொஞ்சம் உதவி பண்றதுக்கு நான் இறங்கினால் என்ன என்று இறங்குவதற்கு இறைவன் முடிவு செய்வான். இங்கேதான் முதல் தத்துவம் தொடங்குகிறது.